ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 6 சூத்திரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கனவு என்ன? நனவு மாதிரியே காட்டுது. கஷ்டமான கனவுனா கவலை இருக்கும், அஞ்சு நடந்துட்டேன்னு. சந்தோஷமான கனவு சந்தோஷத்தில் இருக்கிறோம். முடிச்சு பறவை பார்த்தா ஏ கனவு தானா அப்படின்னு. கஷ்டமான கனவு நல்லவேளை கனவு, அதோட தொலைக்கணும் அப்படின்னு. நல்ல சந்தோஷமான அந்த கனவா போயிட்டேன் அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா அந்த கனவு வந்து அது அப்படியே நீங்கி போயிட்டு பாருங்க, அதோட நீங்கி போயிட்டு. இது முடிவில்லாமல் நீங்கி போவது. நீரில் எழுத்து வந்து தோன்றும் பொழுதே மறைதல். கனவு போலவும் இருக்கிறது உலகம். எப்படின்னா முடிவில்லாமல் மறைகள். உலகத்தில் நாம செய்த சில முயற்சிகள் முடிவில்லாம நின்று போயிருக்கு. அப்புறம் என்ன பேய் தேர்? பேய்னா வேற, தேருனா வேற. இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தா அது வேற பொருள். காணல் நீர், காணல் நீர் வந்து தோன்றும் மறையவும் செய்யும். ஒரு காரணம் காட்டி மறையும். நல்ல வறண்ட நிலத்துல நல்ல கோடை காலம். இந்த இது மேல என்ன இருக்கு? இந்த காலம் மாதிரி காலம் சொல்லுவாங்க. கோடை காலத்துல நண்பகல், நண்பகல் மத்தியான நேரத்தில் சோடையில அப்படியே தண்ணி இருக்க மாதிரி தெரியும். ரோட்ல கிட்ட போய் பார்த்தா ஒண்ணு இருக்காது. அது எப்ப மறையும்னா தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரியுதுல்ல. தூரத்திலிருந்து பார்க்கும்போதே சமயத்துல மறைஞ்சிடும் செய்யும். கிட்ட போய் பார்த்தா அது இருக்காது, அது வேற விஷயம். தூரத்திலிருந்து பார்க்கும்போதே சமயத்துல மறைஞ்சிடும். எப்படின்னா அந்த கதிரவனுடைய கதிர்கள் இருக்க அதுதான் இந்த தோற்றத்தை ஏற்படுத்துது. அந்த கதிர்களை வந்து மேகம் வந்து நடுவில் தடுத்துட்டுதுன்னா கதிரவனுடைய கிரணங்கள் மேக படலத்துக்குள் மறைந்து விட்டன என்று சொன்னால் காணலையும் மறைஞ்சிடும். இப்ப காணலையும் ஏன் மறைஞ்சதுன்னா கதிரவனுடைய மேகத்தால தடுக்கப்பட்டதால மறைஞ்சது. ஒரு காரணம் தாட்டி மறைகிறது. கதிரவனுடைய தடுக்கப்பட்டதா? அது மாதிரி உலகத்துல சில அனுபவங்கள் இது ஒரு காரணம் தாட்டி நம்ம விட்டு நீங்கி போயிடும். இந்த வாழ்க்கையே என்ன காரணத்தினால அவருக்கு இப்படி நடந்துட்டுது இல்லையா, அவர் வாழ்க்கை முடிஞ்சிட்டு ஒரு காரணம் காட்டி. ஆகவே தோன்றிய போதே அழிதலும் உலகத்தில் இருக்கிறது. தோன்றி வளர்ந்து ஒரு முடிவு பெறதுக்கு முன்பு அழிதலும் இருக்கிறது. ஒரு காரணம் காட்டி அழிதலும் இருக்கின்றது. இப்படி எல்லா வகையாலும் அழிவை உடையதாக இந்த உலகம் இருப்பதால் இது ஒரு நிலை இல்லாத உலகமாகும் இல்லையா. தோன்றிய போதே நிலையின்றி அழிதல், இடையில் முடிவு பெறாமல் அழிதல், அப்புறம் வந்து காரணம் காட்டி அழிதல். அப்ப ஒரு நிலைத்தன்மை என்பது இல்லை. நிலைத்தன்மை இல்லை என்ற கருத்தில் தான் அசத்துன்னு சொன்ன ஒழிய உலகம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி சாங்கியரை தெளிவுபடுத்தினார். நீரில் எழுத்தும் நிகழ்களமும் பேசும் ஓரின் அவை இன்றாமாறு ஒப்பு ஓரின் அவை இன்றாமாறு இப்படித்தான். உலகத்தை இல்லைன்னு சொன்ன கருத்து என்ன கருத்துன்னா நீர்ல எழுத்து இல்லாம போற மாதிரி, இல்லாம போல நீருக்குள்ளதான் கரைஞ்சிருக்கு இல்லையா. கனவும் அந்த நிகழ்ச்சிகள்லாம் மனசுல பதிவாகிதான் இருக்கு. வேற ஒரு நாள் வேற ஒரு மாதிரி அது வெளிப்படும். காணல் நீரும் அந்த முகிப்படத்தால் தடுக்கப்பட்டு அது பொய் இல்லை. என்ன அது அந்த தோற்றம் என்ன பொய்யா இருக்கலாம், ஆனா காணல் நீர் ஒன்று ஏற்படுத்தான் செய்யும். ஆக இந்த தன்மைகளால் உலகத்தை அசத்து என்று சொல்கிறோம் என்று சொல்லி முதல் அறிவினத்தை நிறைவு செய்கின்றார். அறிவினால் சுத்தறிவினால் அறியப்படும் பொருள் நிலையில்லாத அசத்து. இவ்வாறு முதல் அதிகரணத்திலே கருவிகரணங்களால் நாம் அறியக்கூடிய பொருள்கள் அனைத்துமே இணையின்றி அறியக்கூடிய அசத்து என்று நிறுவினார். இரண்டாம் அதிகரணமானது முதல் அதிகரணம் பாடல எந்த பகுதி? உணர்வு அசத்தெனின் அந்த பகுதி. இந்த எனினை முன்னால் வச்சுக்கணும். உணர்வு எனின் அசத்து. அளவைகளால் அறியப்படும் பொருள் எல்லாம் அசத்து அறியக்கூடியவை என்று நிறுவினார். உணராத இன்மையில் ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள்கள் இரு பொருள். அதை ஒரு தனி அதிகரணமா வச்சு அதுக்கு காரணங்கள்லாம் காட்டி அதை சாதிக்கல. ஏன்னா அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப முயல் கொம்புன்னு சொல்றோம், அது ஒரு வழியாலும் அறிய முடியாது, அது இரு பொருள். அது மாதிரிதான் ஒரு வழியாலும் அறிய முடியாம போனா அந்த பொருளே இல்லை. இப்ப ஒரு பொருள் இருக்குதுன்னா ஒரு வழிமுறை இல்லாட்டாலும் இன்னொரு வழிமுறையினால அறியப்படணும். அப்பதான் அந்த பொருள் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா. இப்ப பாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் இந்த நுட்பமான கருத்தை கேள்விப்பட்டுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கடவுளை வழிபடுறவங்க சமயவாதிகள்லாம் கடவுள் இருக்காருக்காருவாங்க. ஆனா வந்து அறிய முடியுமான முடியாதும்பாங்க. ஆனா நாம அப்படி சொல்லல, ஒரு வழியாலும் அறிய முடியலைன்னா அந்த பொருளே இல்லைங்கிறோம். ஆனா நம்ம கடவுள் இருக்கிறாங்கிறோம். அப்ப அவரை அறிவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்ன? அதுதான் இருதின நல்லது. இரண்டு வகையில் சிவசத்தாமன இசைக்குவன் உள்ளது. சிவசத்தாமியான இரண்டு வகையும் இருக்கு. இரண்டு வகையில முன்னாடி வச்சுக்கணும். இருதின நல்லது, இரண்டு வகையில் சிவசத்தாமன இசைக்குவன் உலகை. இதுதான் இரண்டாம் அதிகரணம். உணர்வுரையனின் அசத்து முதல் அதிகரணம். அதை நம்ம பார்த்துட்டோம். ஒரு வகையாலும் உணர முடியாத பொருள் இயல் பொருள்ங்கிறது அதை மெய்கண்டா தனி அதிகரணமா வைக்கிறேன். அது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் விட்டுட்டாரு. ஆனா அதுக்கும் ஒரு பாடல் அருளந்திசிவம் பாடி வச்சிருக்காரு சித்தியார்ல. இங்க மூணாவதா உள்ள அந்த பகுதி இருக்க, அதுதான் இரண்டாம் அதிகரணம். இருதிற நல்லது, இரண்டு வகையில் சிவசத்தாம் என இசைக்குமன் உலகையே. இருதிற நல்லதுன்னா இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி, இவ்விரண்டு தன்மையும் இன்றி வாக்கு மனாதீத கோசலமாய் நின்று அதுவே சத்தாயுள்ள சுகம் என்று உணர பாற்று. அதுதான் மேற்கோள். எவ்வளவு பெரிய மேற்கோள் பாரு. இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி, இவ்விரண்டு தன்மையும் இன்றின்னு ஒரு பாருங்க, அதுதான் இருதிறன் அல்லதுன்னு பாட்ட சொன்னதுக்கு விளக்கம். இரண்டு தன்மையும் இன்றினா என்ன? இரண்டு தன்மையும் இன்றி என்றால் அளவைகளால் அறியப்படும் தன்மையும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத தன்மையும் இன்றி. அதான் இரண்டும் இன்றி, இவ்விரண்டும் இன்றி மேற்கொள்ள. இவ்விரண்டும் இன்றி வாக்கு மனாதீத கோசலமாய் நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவம். வாக்கு மனாதீத கோசரம், ஒன்று வந்து வாக்கு மனாதீதம், மற்றொன்று என்ன சொல்லியிருக்கார்? கோசரம் இருக்கார். வாக்குன்னா என்ன? நம்ம ரெண்டு ஞானம் பார்த்தோம்னா, மூணு ஞானம் பார்த்தோம். அதுல முதல் ரெண்டு பாச ஞானம், பசு ஞானம். அந்த பாச ஞானத்தைத்தான் வாக்கு என்று சொல்வார்கள். வாக்குங்கிறது இடத்துக்கு ஏற்ப பொருள்படுறது. வாக்குன்னா சுத்தமாதியில நால்வகை வாக்குகள்னு படிச்சிருப்பேங்க இல்லையா? சுக்குமை பைசல்ய, அதுவும் வாக்கு தான். கர்மேந்திரியங்கள் அஞ்சு படிக்கும் போது அதுலயும் வாக்குன்னு வரும். அது வாயில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய கருவி வாக்கு. வாக்கின் மூலமா தான் நம்ம பேசுறோம். அப்புறம் நம்ம நடைமுறை வழக்குல பொதுவான இலக்கியங்கள்ல வாக்குன்னா என்ன? நம்ம சொல்லக்கூடிய இந்த சொற்கள் வாக்கு. ஒரு நல்ல கருத்து சொன்னோம்னா உங்கள் வாக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு. அப்ப என்னன்னா அந்த வாய்மொழியையும் வாக்குங்கிறோம், பேசுவதற்கு உதவும் கருவியையும் வாக்குங்கிறோம். சித்தாந்தம் நம்ம படிச்சோம்னா அந்த சுத்தமாய நால்வகை வாக்குகள். அதே சமயம் இத்தனை பொருள் இருக்கு வாக்குக்கு. இது போக வாக்குக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, வாக்கு என்பது பாசஞானத்தை குறிக்கும். எந்த இடத்துல வாக்கு வந்து எந்த பொருளை குறிக்கும்ங்கிறது அந்த இடம் நோக்கி நாம பொருள் பண்ணணும். இங்க வந்து வாக்கு. அப்புறம் வந்து மனம். மனம்னா அது அந்த கரணங்களில் ஒன்றாகிய மனம், அந்த கரணங்களில் ஒன்றாகிய மனம். இந்த இடத்துல மனம் என்பது அந்த அந்த கரணங்களில் ஒன்றாகிய மனம் அல்ல. இங்கு மனம் என்பது பசுஞானத்தை குறிக்கும். பசுஞானத்தையும் மனம் என்று கூறுவார்கள். பாசஞானத்தை வாக்கு என்பார்கள், பசுஞானத்தை மனம் என்பார்கள். வேறு பெயர்கள் அவ்வளவுதான். சினானின்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில், சினானின் ஒரு பெயர் என்பதோ இன்னொரு பெயர். அத வடமொழியில பரியாய பெயர் மாறும். ஆணை என்பது சிவசக்திக்கு மற்றொரு பெயர், பரியாய பெயர்கள் எதிர்பார்க்க. அதே மாதிரி பாசஞானத்துக்கு மற்றொரு பெயர் வாக்கு என்பது, பசுஞானத்துக்கு மற்றொரு பெயர் மனம் என்பது. வாக்கு மனம், இந்த பாசஞானத்தை வாக்குன்னு சொல்ற மாதிரி வாசகம் என்றும் சொல்வார்கள். பசுஞானத்தை மனம் என்று சொல்லி பாசஞானத்தை வாசகம் என்றும் சொல்வதுண்டு. எனை நான் என்பது அறியே, அகன் எதுவாவது அறியே, மனவாசகம் கடந்தான் எனை மற்றோன் மற்றனாகி என்று திருவாசகத்தில் வருது இல்லையா? மனவாசகம் கடந்தான், மனம் கடந்தான், வாசகமும் கடந்தான். வாசகம் கடந்தான பாசஞானத்தின் பாசஞானத்தை கடந்தவன், மனம் கடந்தான பசுஞானத்தையும் கடந்தவன். அப்ப பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாதவன் என்ற கருத்துல தான் பெருமான மனவாசகம் கடந்தான்னு மணிவாசகர் பாடிக்கிறார். அதையே தம் திருநாமமாக கொண்டவர் நம்ம உண்மை விளக்க நூலின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார். இங்க திருவதிகை தான் பக்கத்துலதான் திருவதிகை மனவாசகம் கடந்தார். ஆகவே பாசஞானத்தை வாக்கு என்றும் சொல்வதுண்டு, வாசகம்னு சொல்வதுண்டு. இந்த வாக்கு இருக்கார், பசுஞானத்தை மனம் இருக்கார். வாக்கு மனாதீத, அதீதம் என்றால் கடந்து விழுந்தது, அதீதமானது கடந்தது அப்பாற்பட்டது. வாக்கு மனாதீதம்னா வாக்குக்கும் மனத்துக்கும் அதீதமாக அவற்றை கடந்து நிற்பது. அதாவது பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் கடந்து விளங்குவது சிவம். அப்படின்னா பாசஞானத்தாலும் அவனை அறிய முடியாது, பசுஞானத்தாலும் அவனை அறிய முடியாதுன்னு இருக்கும். வாக்கு மனங்களால் அறிய முடியாது. இன்னொன்னு நாம சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா அந்த வாக்குங்கிறது அடிக்கடி இடம் வருது, இடம் நோக்கி போடுறோம். அதுக்காக சொல்றேன். இன்னொன்னு சொல்லலாம், மனம் வாக்கு காயம் மூன்றாலும் நாம இறைவனை வழிபடணுமோ. அந்த இடத்துல மனம்னா அந்த கரணத்தில் உள்ள மனம் தான், வாக்குன்னா வாய் பேசக்கூடிய அந்த வாக்கு தான், காயம்னா உடம்பு. அந்த இடத்துல எல்லாம் அது பாசஞான பசுஞானத்தை உணர்கிற இந்த மாதிரி இடங்கள்ல தான் அப்படி பொருள்படணும். இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி, அதாவது அளவைகளால் அறியப்பட்டு அசத்தாலும் தன்மையும், ஒரு வழியாலும் அறியப்படாமல் இயல்பொருளாகும் தன்மையும் இன்றி, வாக்கு மனாதீத வாக்காகிய பாசஞானத்துக்கும் அப்பாற்பட்ட, மனமாகிய பசஞானத்துக்கும் அப்பாற்பட்ட பொருளாய். பசஞானத்தெல்லாம் அறியப்பட மாட்டான், பசஞானத்தெல்லாம் அறியப்பட மாட்டான்ங்கிறீங்க. அப்ப ஒன்றாலும் அறியப்பட மாட்டானா அப்படின்னா, ஒன்றே ஒன்றால் மட்டும் அறியப்படுவான் என்னவென்றால், அனுபவ ஞானத்துக்கு விளங்கி தோன்றுவான். அனுபவ ஞானம் அப்படி சூட்சமா தான் சொல்லுவார். அதுவும் உரையாசிரியரும் விழிப்பார், நூலாசிரியர் எந்த ஞானத்தையும் சொல்லல, கோசரமாயினு விழிப்பார். கோசரம்னா அறியப்படுவான், அறியப்படும் பொருள் அர்த்தம் அவ்வளவுதான். பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் அறியப்படாத அறியப்படும் பொருள் அப்படின்ட்டு. அப்ப எதனால அறியப்படும் பொருள் சொல்லணும் இல்லையா, அது இந்த ஆறுல வெளிப்படையா ஆசிரியர் சொல்லல, ஒரே ஆசிரியர் தான் தெரிவிக்கிறார். பதிஞானத்தால் அறியப்படும் பொருள் அடியன் சொல்றா, ஒரே ஆசிரியர் தான் தெரிவிக்கிறார். நூலாசிரியர் எடுத்த சூட்சமா தான் வச்சிருக்கிறார் இல்லையா, சொல்ல வேண்டாமா, சூட்சமா வச்சிருக்காருன்னா ஒன்பதாம் யுகத்தில் சொல்லுவார், ஈண்டு அம்முதலை ஞானக்கண்ணால் காண்க என்றது. ஈண்டு அம்முதலை குருவாய் இழந்துவிட வந்திருக்கானே சிவம் இல்லையா, அவன் வந்து தன்னுடைய சுரூபத்தை உணர்த்துவான். அப்ப அதை எப்படி பார்க்கணும், ஞான கண்ணால பார்க்க வேண்டும். அப்ப சிவஞானம் தான் அந்த கண்ணா இருந்து காட்டுதுங்கிறத ஒன்பதுல சொல்லுவார், வெளிப்படையா சொல்லுவார் நூலாசிரியர். ஏன் சிவஞானத்தால காணுங்கிறீங்க அப்படின்னா, அவன் பாசஞான பசுஞானங்களுக்கு எட்டாதவன் ஆகையால் அந்த ரெண்டும் தவிர மிச்சம் இருப்பது சிவஞானம் ஒண்ணுதான், அதனால சிவஞானத்தால் அவனை காண்கிறார். அப்ப இந்த மேற்கோளையே அங்க ஏதுவாக வைத்துக் கொள்வார், அவன் வாக்கு மனாதீத கோசலமாய் நிற்றலான். இங்க மேற்கோளா இருக்கு, அந்த இதையே காரணமாக்குவார், ஏதுவாக்குவார். இப்படின்னா பின்வரும் சூத்திரங்களை இந்த முன்னாள் பார்த்த சூத்திரங்களோட இணைச்சு பார்த்தோம்னா அப்படி நூல் முழுக்க என்ன சொல்லுது, ஒரு திரண்ட கருத்து, நல்லா ரொம்ப நல்லா உணர்வை சொல்லும். ஆகவே இங்க என்ன சொல்றாருன்னா, இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி, இவ்விரண்டு தன்மைனா எந்த ரெண்டு தன்மை, அளவைகளால் அறியப்பட்டு அறியக்கூடிய பொருளாக இருக்கும் தன்மையும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத இல்பொருளாக இருத்தலும் இன்றி, ரெண்டு தன்மையும் இன்றி, வாக்கு மனாதீத வாக்காகிய பாசஞானத்துக்கும் மனமாகிய பசஞானத்துக்கும் அதீத எட்டாதவனாகவும், அதே சமயத்தில் ஒரு வழியாலும் அறியப்பட மாட்டான்னா அறியப்படுபவன் தான் பதிஞானத்தால், அதை வெளிப்படையா சொல்லல, அறியப்படுபவன் தான் சொல்லிட்டார். அறியப்படும் பொருளுக்கு தான் கோசரம்னு பேரு. ஒரு பொருள் கோசரமாகிறதுன்னா அந்த பொருள் எனக்கு அறியப்படுது, புலனாகிறது என்று அர்த்தம். வேற ஒண்ணும் கோசரம்ங்கிறது ஒன்றும் பெரிய கொள்ளாத வார்த்தை இல்லை, எளிய வார்த்தை தான். ரெண்டு தடவை அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே சரளமா பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். கோசரம் ஆகிறதுன்னா நமக்கு புலனாகிறது, நம்மால் அறியப்படுகிறது. பாசஞானம் பசுஞானத்துக்கு எட்டாதது ஆனாலும் அறியப்படுவதுன்னா அப்ப வேற ஒரு ஞானம் இருக்கு, அதன் மூலமா அறியலாம்னு அப்படி சூட்சமா இளைஞர்களாயா உணர்த்துறாரு. அந்த ஞானம் பரிஞானம் சிவஞானம் சொல்லி ஒன்பதுல நல்லா காட்டுவார். சரி, இது இவ்விரண்டு தன்மையும் இன்றி, அளவைகளால் அறியப்படும் அழிபொருள் தன்மையும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத சூனிய பொருளின் இல்பொருளின் தன்மையும் இன்றி, வாக்கு மனங்களாகிய வாசஞான பரிஞானங்களுக்கு எட்டாததாகவும், அதே சமயத்தில் கோசலமாகவும் விளங்கி தோன்றுவதாகவும், அனுபவ ஞானத்துக்கு பரிஞானத்துக்கு விளங்கி தோன்றுவதாய் உள்ள அதுவே, அதுவேனா உபநிடதங்களில் அது அது என்று பரம்பொருள் சொல்லப்படுகின்றதல்லவா, தத் என்று சொல்லப்படும். தத் என்றால் அது, தத்துவமசி மகா வாக்கியத்தில் தத் அது என்று சொல்லப்படுகிறது அல்லவா? உபநிடதங்களில் தத் அது என்று சொல்லப்பட்ட பொருள், சிவாகமங்களில் சிவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருள் தான் என்று இங்க உணர்த்துறார். சிவிநாசன் உரையில காட்டுறார், அதுவே சத்தாய் உள்ள சிவன் ஏன் சொல்லணும்னா, உபநிடதங்களில் தத் என்ற பதத்தால் அது என்று சுட்டப்படுகின்ற அந்த அது வந்து சிவாகமங்களில் சொல்லப்படுகின்ற சிவமே. அதுவே சிவாகமங்களில் சத்து என்று சொல்லப்படுகின்ற சிவமே, அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உணரப்பாற்று என்று உணரத்தக்கது. உணரப்பாற்று என்பது உணரத்தக்கது. தம் உணர்வின் தமையாகிய அந்த முதற் பொருள் சிவபரம்பொருள் அளவுகளால் அறியப்பட்டு அழிவுருள் ஆவதும் இல்லை, ஒரு வழியாலும் அறியப்படாத சூனிய பொருளும் இல்லை. அது வாசஞான பசுஞானங்களுக்கு அப்பாற்பட்ட சிவம். அதே சமயத்தில் அனுபவ ஞானமாகிய பதிஞானத்திற்கு கோசரமாகின்ற சத்து. அறியப்பட்டதுன்னா அது சத்து, அப்பதான் சத்துங்கிற பெயர் அதுக்கு பொருந்தும். இது கோசரமாவதுதான், அறியப்படுவதுதான், அதனால இது சத்து தான். இந்த சிவ சத்து தான் உபனிடங்கள்ல தத்து அது என்று சொல்லப்படுகின்றது. அந்த கோசரமாகின்ற அதுவே சிவாகமங்களில் சொல்லப்படுகின்ற சத்தாய் உள்ள சிவம் என்பது உணரத்தக்கது என்று சொல்கிறார். ஆகவே அறவைகளால் அறியப்படும் அழிபொருள் தன்மையுமின்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத இல்பொருளின் தன்மையுமின்றி, வாசஞான பசஞானங்களுக்கு அப்பாற்பட்டதும் அனுபவ ஞானமாகிய பரிஞானத்துக்கு விளங்கி தோன்றுவதுமாய் உள்ள அதுவே அந்த கர்த் என்று சொல்லப்படும் அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உணரத்தக்கது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஏன் இப்படி சிவத்தை வந்து நீங்க பாசஞான பதிஞானங்களுக்கு தான் அப்பாற்பட்டு சொல்றீங்க, பதிஞானம் ஒன்றாகத்தான் அறியப்படும்னு ஏன் இப்படி சொல்றீங்க? பாசஞானத்தால் அறியப்படும்னு சொன்னா என்ன இழுக்கு அப்படின்னா, அதுவும் பாசஞானம் போது ஆளவைகள் தான் பாசஞானம் தான், அப்போ அது அழிபொருளால் தான் ஆயிரும் இல்லையா அப்படின்னு சொன்னா பாசஞானத்தால் அறியப்படும் பொருள் தான் என்று அவர்கள் சொல்கிறார். அப்ப வேறொரு வகையால் அதை மறுக்கிறார். பின்னாடி என்ன சொல்றார், ஒன்பதாம் நிமிஷம் பத்தாம் நிமிஷம் சிவத்தை எப்படி அறியணும், குருவருள் வழி நின்று குரு எப்படி இந்த ஞான குரு எப்படி அறியணும்னு வழிகாட்டாரோ அந்த வழியை கடைபிடிச்சு சிவத்தை அறியணுங்கிற குரு எப்படி வழிகாட்டு பாசஞானத்துக்கு இந்த கருவி கரணங்களுக்கு அகப்பட மாட்டான் இல்லையா? கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை விடற்றம் பசுஞானம், அது மனத்தால தான் நினைக்கிறான், தன்மை பிரம்மமா இதை வச்சு நினைக்கிறான், அங்க மனத்தால நினைக்கிறான். அதனாலதான் பசுஞானத்துக்கு மனம்ங்கிற பேர் வருது. எல்லா கருவிகளையும் கடந்து தன்னை அவன் ஆன்மானு உணர்ந்தாலும் அங்க தன்னை சிவத்துக்கு சமமா நினைச்சிடறான், அல்லது நானே சிவம் நினைச்சிடறான். அப்ப அங்க மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த தவறான கருத்து அவன் தத்துவ கருவியில கடந்துதான் நினைக்கிறான், ஆனா அங்க மனத்தை முழுசும் அவன் விடல. அந்த மனம் தான் உனக்கு இங்க தவறான வழிபாடு. தன்னைய சிவமாக அந்த அறகுறை அறிவு, அந்த அறிவு ஞானம் பெற்ற ஞானம் முழுமை உறாமல் தன்னையே அங்க பிரம்மமா மதிக்கிறான். அப்போ அங்க மனச்சார்பு இருக்குது, அதனாலதான் பசுஞானத்தை மனம் என்றார். அப்போ அவர் என்ன சொல்வார் குருநாதர், இந்த பாசஞானத்தாலேயோ வாக்காகிய பாசஞானத்தாலேயோ மனமாகிய பசுஞானத்தாலேயோ பெருமானம் அறிய முடியாது. நீ அவனுடைய ஞானமாகிய பரிஞானத்தில் உன் ஞானம் அடங்கப்பட்டு அவனை வந்து அவனுக்கு அடிமனை அடிமை அவன் ஞானம் உணர்த்தினாதான் என் ஞானம் விளங்கும், அவன் விளக்கினால்தான் என் ஞானம் விளங்கும், அவன் செலுத்தினால்தான் எனக்கு செயல்னு அவனுக்கு அடிமை கொண்டு அந்த பரிஞானத்துக்கு உன் ஞானம் அடங்கப்பட்டு உன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று அடங்க பெறுவாயானால் அவன் உனக்கு விளங்கி தோன்றுவான், புத்தி இன்பத்தை ஊற்றுவான் என்றெல்லாம் குருநாதர் வழிகாட்டுவார். அந்த வழியை கடைபிடிச்சு இதுவும் சிவத்தை அறியும் இல்லையா? இப்ப என்ன சொல்றார், ஒரு சாரார் வாக்காகிய பாசஞானத்தாலே அவன் அறியலாம்னா, அப்ப ஏன் குருவருள் வழி நின்று குருநாதர் காட்டுற வழிபடி நின்று அவனை அறியணும்? உலக பொருள்கள் எல்லாம் நம்ம கருவி கரணங்களே அறியிறோம் இல்லையா, அதுக்கு ஞான குருவா வந்து நமக்கு வழிகாட்டணும். ஆனா பின்னாடி ஒன்பது பத்து சூத்திரங்கள் என்ன சொல்றோம், நம்ம ஞான குரு வழிகாட்ட அவர் சொல்ற சாதனத்தில் நின்று நாம வழிபட்டு அவனை அறியணும்னு சொல்றோம். பாசஞானத்தாலே அறியப்படும் பொருள்னா ஏன் ஒன்பது பத்துல சொன்ன சாதனங்களை நம்ம பின்பற்றி அறியணும் இல்லையா? பாசஞானம்னா உலக பொருள் அறியும் மாதிரி அறிஞ்சிட்டு போயிடலாமே, அப்படி அறிய முடியாதுங்கிறனால தானே குருவருள் வழி நின்று சிவஞானத்தாலே அறியணும்னு சொல்றாங்க அப்படின்னா. அதுதான் சொன்ன பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மயானம். பிரகாசத்திற்கு என்ன இருக்கணும்? இங்க பிரகாசம்னா விளங்கி தோன்றுவது. பாசஞானத்துக்கே தோன்றக்கூடியவை அதான் பிரகாசம். அதுக்கு பிரகாசிக்க வேண்டியதில்லை. என்னன்னா குருவர் வழி நின்று அந்த முறையில வந்து அதை பார்க்க வேண்டியதில்லை. பாசஞானத்துக்கே போனாலும்னா பாசஞானத்தையே பார்த்துட்டு போலாம் இல்லையா. ஒரு இடத்துக்கு சுத்தி போனோம்னா இந்த இடத்துக்கே அப்படி சுத்தி போனீங்க, இப்படி போனாதான் வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பாசஞானத்தாலேயே அறிய முடியும்னா ஏற்கனவே உலக பொருள்கள் எல்லாம் அப்படிதான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இவனையும் அறிஞ்சிட்டு போனோம்னா இதுக்கு ஒரு ஞான குரு அவர் உபதேசம் இதெல்லாம் கேட்டு பதிஞான சார் குற்றம் அறியணுமா? அவசியம் இல்லையே. பாசஞானத்தையே அறிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ 9-10 சூத்திரங்கள்லாம் எதுக்கு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப அப்படி சொல்லி 9-10 சூத்திரம் சொல்லியிருக்குன்னா நம்ம அந்த முறையில தான் அறிய முடியும். குருவர் வழியில தான் அறிய முடியும். பாசஞானத்தில் அறிய முடியாது. பாசஞானத்தில் அறிய முடியும் நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து அதுக்கு குருவர் வழி தேவையில்லைன்னு ஆயிடும். அதான் பிரகாசத்தினுக்கு பாசஞானத்தாலேயே அறியப்படும் பொருளுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானம். குருவர் வழி நின்று முயற்சி செய்து அறிய வேண்டியது இல்லை ஆகலானும். அப்புறம் அப்பிரகாசத்திற்கு பிரகாசம் இன்மையானும். அப்பிரகாசம்னா ஒரு வழியாலும் அறியப்படுகின்ற பொருள். ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருளையும் குருவொருள் வழி நின்று அறிய வேண்டியதில்லை. அது எந்த வழியை பின்பற்றினாலும் அறிய முடியாதுன்னா அப்புறம் அதையும் குருவழியுடைய வழி நின்று அறியணும் இல்லையா. ஆகையினாலே குருவொருள் வழி நின்று அறியப்பட்ட பொருளாக சிவம் இருக்கிறது. எனவே அது வாசனையான பசஞானங்களை கடந்த பொருள் தான், அது சந்தேகமே இல்லை. அதுதான் பிரகாசத்திற்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும், அப்பிரகாசத்திற்கு பிரகாசம் இன்மையானும். இவ்விரண்டு தன்மையும் இன்றி வாக்குவனாதீர கோசலமாக நின்று அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உலகப்பார். கொஞ்சம் நீளமா இருக்கலாம் மேற்கோள் ஏதுவும், ஆனா பொறுமையாக இதை கேட்டிருக்கிறீர்கள், பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. நேரா வந்து எளிய வழி நேர் வழி அதுல போன உடனே போயிடலாம். அந்த இடத்துக்கு சுற்றி போக வேண்டியதில்லை. அதுதான் பிரகாசத்திற்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானது இல்லையா. அதாவது பாசஞானத்தாலே நேரடியா அறிந்த பொருளை போய் குருகளுள் வழி நின்று கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் விட்டு கொடுத்தல் அப்படி அறிய வேண்டாம். பொறிகளான நேரடியா அறிஞ்சிடலாம். அதான் பிரகாசத்திற்கு பிரகாசிக்க வேண்டும் இல்லையா. அப்பிரகாசத்திற்கு பிரகாசம் இன்மையானம்னா ஒரு வழியாக அறிய முடியலன்னா அவர் குருவொருள் வழி நின்று போட்டு எப்படி அறிய முடியும்? அதனாலதான் அந்த ரெண்டு தன்மையும் கிடையாது. வாசஞானத்தால் பசஞானத்தால் அறியப்படும் தன்மையும் கிடையாது, ஒரு வழியாலும் அறியப்படாத தன்மையும் கிடையாது. அனுபவ ஞானமாகிய பதிஞானத்திற்கு அவன் விளங்கி தோன்றுவான், கோசரிக்கப்படுவான். விளங்கி கோசரிப்பதா உள்ள அந்த சத்தாயுள்ள சிவம், அந்த சத்தாயுள்ள பொருளை சிவம் என்று உணர்வான் சொல்லி அப்ப ஏகாங்கவாதிகள் சொல்கின்றார்கள். சிவத்தை வந்து நீங்கள் சத்து பொருள் சொல்றீங்க, சிவமாகிய பரம்பொருள் அதை சத்து என்றும் சொல்ல முடியாது, அசத்து என்றும் சொல்ல முடியாது. அது சத்தும் அன்று அசத்தும் அன்று. இப்படிப்பட்ட தன்மை உடையது என்றே பிரம்மத்தை சொல்ல முடியாது என்று ஏகாங்கவாதிகள் சொல்கிறார். ஆமாயா நம்மளும் இன்ன தன்மையை நின்று அறியோம்னா எம்மானை அதைத்தானே நம்ம தேவாரம் சொல்லுதுன்றுவாங்க. வார்த்தையை ஒற்றுமை வச்சு நம்ம ரெண்டும் ஒண்ணு நினைச்சிடக்கூடாது. அதான் திருமுறைகளுக்கெல்லாம் ஏகாங்கவாத கருத்து வைத்து எழுதிவிடுகிறார்கள், ஓரே எழுதிவிடுகிறார்கள். இன்ன தன்மையை நின்று அறியோம்னா எம்மானைன்னா அவன் அருளை பெறாத போது அவன் இந்த தன்மையை அறிய முடியாது. அருளை பெற்றவர்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. யார் யாரால் எப்போதுமே பிரம்மத்துக்கு எந்த ஒரு தன்மையும் கிடையாது என்று வாதிடுபவர்கள் பிரம்மம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்லவே முடியாது. அதான் விசேடிக்கப்படாததும் வாங்க. ஒரு அவர் அங்க அவர் அந்த மாதிரிங்க, அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு இருக்கும், அவரை விசேடிக்கிறீர்கள் இருக்கும். ஒரு பொருளின் தன்மையை கூறுதல்தான் விசேடித்த. பிரம்மம் யாதென்றாலும் விசேடிக்கப்படாதது, இப்படிப்பட்டது அப்படின்னே சொல்ல முடியாதது. அனிர்வசனீயம் என்று சொல்வார்கள் அதை. இதை எதனாலும் விசேடிக்கப்படாத பொருள், இன்ன தன்மையது என்று சொல்லவே முடியாத பொருளை அனிர்வசனீயம் என்பார். உறுதிபட சொல்லணும்னா அது நிர்வசனம், உறுதிபட இப்படித்தான் சொல்ல முடியாதுன்னா அனிர்வசனம். பிரம்ம பொருளை நிலைத்த பொருள் அதான் சத்து. சத்துனா நிலைத்த பொருள், அசத்துனா நிலையில்லாத பொருள். பிரம்ம பொருள் நிலைத்த சத்து பொருளும் அன்று, நிலையில்லாத அசத்து பொருளும் அன்று. ரெண்டுல ஒண்ணு சொல்லாம சத்தும் அன்று அசத்தும் அன்று, நிலையானதும் அன்று நிலையற்றதும் அன்று. அதான் சொல்றோம்னா இப்படிப்பட்டதுன்னு அதை விசேடிக்கவே முடியாது. அதான் பிரம்மத்தின் இயல்பு என்று அவர்கள் சொல்கின்றார். சத்தும் அன்று அசத்தும் அன்று பிரம்மம். ஏன் இப்படி சொல்றாங்க, புதுமையா இருக்கா, ஏன் இப்படி அப்படின்னு சொன்னார். பிரம்மம் இப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டால் அது இப்படிப்பட்டதுன்னு அறிந்த பொருள் ஒன்று இருக்குன்னு ஆயிரும் இல்லையா. பிரம்மம் இப்படிப்பட்டது அப்படின்னா இப்ப பிரம்மத்தை அறிந்த ஒருவன் தானே அது இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியும். அவர்கள் கருத்து என்ன, பிரம்மம் ஒன்றே உள்ளது, இரண்டாவதாக எந்த பொருளும் இல்லை. நம்ம வந்து பரம்பொருள் ஒன்றுங்கிறோம், பதிப்பொருளாகிய பரம்பொருள் ஒன்று. ஆனா அதை தவிர வேற பொருளே இல்லைன்னு சொல்லல. அதை தவிர எண்ணில்லாத உயிர்கள் இருக்கின்றன, அவற்றின் அறிவை தடுக்க மூன்று பாசங்கள் இருக்கின்றன. முப்பொருள் கொள்பவர்கள் நாம ஏகாம்மவாதிகள் ஒரு பொருள் மட்டுமே கொள்வார்கள். இப்ப பக்தி வழிபாடு சிரத்தைகள் நல்லொழுக்கங்கள் அது பல சமயத்தாரிடம் இருக்கின்றன. உலகியல நல்ல சான்றோராக திகழ்வார்கள் அது வேற விஷயம். ஆனால் தத்துவ கொள்கை என்ன அதுல நாம வேறுபட்டு விளங்க வேண்டும். அவர்கள் ஒரு பொருள் தான் உண்டு என்பார்கள், அது பிரம்மம் தான். இரண்டாவதா பொருளே கிடையாது. நமக்கு மூன்று பொருள் பதி பசு பாசம். அதுல பாசம் மூன்று, ஆனந்தம் கர்மம் மாயை. அப்ப அதை சொன்ன மாதிரி அஞ்சாவும் விரித்து சொல்லலாம். உயிர்கள் எண்ணில்லாதவை. பதிப்பொருள் இருக்கு, அந்த பதி ஒன்றுன்னு சொல்லுவோம். இறைவன் ஒருவனே, அவர்கள் பொருளே ஒன்று என்கின்றார். பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது, அதான் வேறுபாடு. நம்ம முப்பொருள் கொள்பவர்கள் ஏகாண்மவாதிகள் ஒரு பொருள் கொள்வோம். அப்போ அந்த பிரம்ம பொருள் எப்படிப்பட்டதுன்னு விசேடிக்க முடியும் அப்படின்னா, அப்ப அந்த பிரம்ம பொருளை ஒருத்தன் அறிஞ்சிருக்கிறான், அவன் தான் அந்த பிரம்ம பொருளின் தன்மையை சொல்றான். அப்ப பிரம்மமும் இருக்கு, அதை அறிகின்ற பொருள் இன்னொரு பொருள் இருக்குன்னு ஆயிடும். ஆகவே பிரம்மம் யாதொன்றாலும் விசேடிக்கப்படாதது. ஒரு குணம் இருந்தா இப்படிப்பட்ட குணம் உடையது அப்படின்னு அதை சொல்ல வேண்டி வரும். பிரம்மம் குணம் அற்றது, குணத்தை உடைய புனி அல்ல. பிரம்மத்தை நேயம்னு சொல்லலாமா? நேயம்னா என்ன அர்த்தம்? ஐயா நேயம் நேயம்னு சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? அறியப்படும் பொருள். நேயம்னா என்ன அர்த்தம்? அறியப்படும் பொருள். பிரம்மத்தை நேயம்னு சொன்னா அது அறியப்படும் பொருள் ஆயிரும். அப்ப அறிந்த பொருள் கொண்டுகிட்டு ஆயிரும். அப்ப நேயம்னு சொல்லக்கூடாது, அது ஞானம் மட்டுமே. கேவலம் ஞானம் பாரு. கேவலம்னு நம்ம உலகியல் பொருள் கொண்டக்கூடாது. நம்ம கேவலாவத்தைங்கிறோம், இழிவானதுங்களுக்காக சொல்றோம் இல்ல. கேவலம்னா என்ன அர்த்தம்? அது மட்டும்தான் அர்த்தம். ஆனமனத்தோடு மட்டும் உயிர் இருக்கின்ற நிலை கேவல நிலை. அது மாதிரி கேவலம் ஞானம் மட்டுமே என்ன, பிரம்மம் வந்து கேவலம் ஞானம்னா ஞானம் மட்டுமாகவே இருக்கிறது, ஞானம் ஆச்சரமாகவே இருக்கிறது. அது நேயம் அல்ல. நேயம்னா அறியப்படும் பொருள். அப்ப அறிகின்ற பொருள் இன்னொன்று இருக்குன்னு ஆயிரும். ரெண்டு பொருளை ஒத்துக்கொள்ள வேண்டியது வரும். ஆனா இருப்பது ஒரு பொருள் என்பது அவர்களுடைய அடிப்படை கொள்கை. எனவே பிரம்மம் வந்து யாதொன்றாலும் விசேடிக்கப்படாதது. அதுக்கு வந்து எந்த குணமும் கிடையாது. குணம்னா இப்படிப்பட்ட குணமுடையது விசேடிக்கப்படும், குணமும் கிடையாது. அது நேயமும் கிடையாது, அறியப்படும் பொருளும் கிடையாது. அது அறிவு மாத்திரமாக, கேவலம் ஞானமாக இருக்கின்றது, அறிவு மாத்திரமாக இருக்கின்றது என்று ஏகாம்மவாதிகள் சொல்கிறார்கள்.